நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றார் காசி நந்தி தேவர் நற்றார் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் கேள்வி பதில்களுக்கு உரிய ஒரு சத்சங்கமாக அமைகின்றது. ஏனென்றால் இன்று காலை வரை 4 கேள்விகள் எனக்கு வந்தது. அதில் ஒரு கேள்வி யோகத்தையும் உலகியலையும் சார்ந்த கேள்வி, மற்றைய 3 கேள்வியும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை 6 வகுப்புகளாக படித்திருந்தோம் 2 மாதங்களாக. அதில் இருந்து எழுந்த கேள்வியாக அமைந்திருக்கின்றது அந்த சாதகர்களிடமிருந்து. முதலாவது கேள்வி, ஒரு அன்பர் வயது முதிர்ந்தவர் கிரியா யோகத்திற்குள் தன்னுடைய இறுதி காலத்தில் சேர்ந்தவர், அவருடைய கேள்வி. நான் பாபாஜியை அறிவினால் மாத்திரம் அடைந்து விடலாமா? என்னுடைய வயது அப்படிப்பட்ட வயது, எனக்கு இந்த கிரியா யோகம் கிடைத்தது பிந்திய வயதில், வயது முதிர்ந்த நிலையில். ஆகவே என்னால் பயிற்சிகள் எல்லாம் செய்வதென்பது மிகவும் முடிந்த விடயமல்ல. ஆனால் சத்சங்கங்களை கேட்கின்றேன், பயிற்சி முறைகளை தீட்சையில் எடுத்திருக்கின்றேன். இருப்பினும் தொடர்ந்து பயிற்சி செய்வது இயலாத காரியமாக இருக்கின்றது இந்த வயதில். ஆகவே அறிவினால் பாபாஜியை பற்றி அறிந்து விடலாமா, பாபாஜியின் கருணை கிடைக்குமா என்பது அவருடைய கேள்வி. அதற்குரிய பதில், அந்த வயதில் இருந்து ஒரு ஆன்மா இந்த உடல் வயதில் இருந்து அப்படி ஒரு கேள்வியை எழுப்புமாக இருந்தால், நிச்சயமாக அறிவிலிருந்து பாபாஜியை நீங்கள் அணைத்து விட முடியாது, அவருடைய அருளை எடுக்க முடியாது. அறிவு, அவரை பற்றிய செய்திகள், யோகத்தை பற்றிய செய்திகளைத்தான் நீங்கள் பெறலாமே தவிர, அவருடைய கருணையை, அவருடைய அன்பை, அவருடைய பயிற்சி கிடைக்கும் பொறுப்புகளை நீங்கள் அடைய முடியாது. ஆனால் அன்பு, தொண்டு, இந்த ரெண்டும் அவருடைய 4 முக்கிய விடயங்களில், யோக சாதகர்கள் கையாள வேண்டிய விடயங்களில் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியில் அன்பும் தொண்டும் அமைந்திருக்கின்றது. இறைவனை அல்லது பாபாஜியை உங்கள் பால் இழுப்பதற்கு அன்புதான் தொடங்குகின்றது. அன்பில் இருந்துதான் எல்லாம், அதை பார்த்திருக்கின்றோம். அன்பு அருளாக வேண்டும், அருள் தொண்டாக வேண்டும் என்று. ஆகவே இந்த வயது முதிர்ந்தவருக்கு, சாதகருக்கு, நீங்கள் இந்த அன்பை முக்கரணங்களாலும் பாபாஜி மீது காட்டுவீர்களாக இருந்தால், அவர் பெருங்கருணையாளர், நிச்சயமாக அவருடைய அனுக்கிரகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது பயிற்சியை விட மேலதிகமாக கிடைக்கும் விடயங்கள். ஆகவே நீங்கள் மனந்தளராது பாபாஜியின் மீது அன்பை முக்கரணங்களாலும் செலுத்துங்கள். உங்களுக்கு இந்த உடலில் கிடைக்க வேண்டியவை நிச்சயமாக பாபாஜி அருள்பாளிப்பார். இதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் கூட பரம்பொருள் பெருங்கருணையாளன் என்று கூறுகின்றார்கள். பரம்பொருள்தான் எதற்கும் மேலான ஒரு அருள். ஆகவே அந்த பெருங்கருணையாளனை நீங்கள் அன்பினால் வசப்படுத்தலாம் என்று அவருடைய எண்குணத்தில் ஒரு குணமான பெருங்கருணை யாழன் என்பது என்ற குணத்தினால் நீங்கள் இறைவனை உங்கள் வசப்படுத்தலாம். வசப்படுத்தலாம் என்றால் நீங்கள் அவரை விரும்பலாம், அவரிடம் கேட்கலாம். ஆனால் நீங்கள் அவரிடம் முக்கரணங்களாலும் அன்பு வைக்க வேண்டும். அதுதான் அந்த சாதகர் கேட்ட கேள்விக்குரிய பதில். அடுத்தது இன்னொரு கேள்வி வந்தது, சைவ சித்தாந்த அடிப்படை விடயத்தில் நாங்கள் படித்தவற்றிலிருந்து நாங்கள் படித்த அடிப்படை கருத்துக்களில் ஐந்தொழில்களை பற்றி கூறியிருந்தீர்கள் ஐயா. இந்த ஐந்தொழில்களும் சிவன் சிவநடனம் மூலம் நடராஜருடைய நடனம் மூலம் நடத்துகின்றார். இதன் இந்த ஐந்தொழில்களும் அவர் மக்களுக்கு புரிவதற்குரிய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து ஆகிய ஏதாவது காரணங்களை சொல்வீர்களா என்பது அவருடைய கேள்வி. அதற்கு அழித்தல் தொழிலிருந்து தொடங்குவோம். சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் அழித்தலில் இருந்து தான் விளங்கப்படுத்துகின்றார்கள். அதை ஏனென்று இன்னும் ஒரு சில நிமிடத்தில் பார்ப்போம். அழித்தல் தொழிலில் என்னத்திற்கு இறைவன் செய்கின்றார் என்றால், எங்களுடைய உயிர்களுக்கு இந்த வினையால் ஏற்படும் களைப்பை எடுப்பதற்காக. அதனுடைய கருத்து என்னவென்றால், நாங்கள் இந்த உடலில் வந்தது எங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்கு, செய்து முடிப்பதற்கு. ஆகவே ஒரு நேரத்தில் இந்த உயிர் ஆகிய ஆன்மா அதில் களைத்து போகும்போது இறைவன் அழித்தல் தொழில் மூலம் அந்த ஆன்மாவை இந்த உடலில் இருந்து விடுவிக்கின்றார். அதற்காகத்தான் அழித்தல் தொழில் செய்யப்படுகின்றது என்று சைவ சித்தாந்த கருத்துக்கள் அடிப்படை கருத்துக்கள் மிகவும் தெளிவாக கூறுகின்றது. அடுத்ததாக படைத்தல். ஏன் இறைவன் படைக்க வேண்டும் உயிர்களை என்று பார்ப்போமாக இருந்தால், அனாதியில் உயிர்கள் ஆணவத்துடன் கட்டுண்டிருக்கின்றது. அந்த இருளில் இருந்து அந்த உயிர்களை தன்னுடைய கருணையினால் வெளியால் கொண்டு வருவதற்காக அவர் படைத்தல் தொழிலை செய்கின்றார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து விளக்கம். அதாவது ஆணவ மலத்திலிருந்து உயிரை விடுவிப்பதற்காக இறைவன் படைக்கின்றார். அடுத்ததாக காத்தல் தொழில். அதாவது காத்தல் என்னத்திற்கு தேவை என்று பார்த்தால், இந்த உயிரை ஆணவ மலத்திலிருந்து விடுவிப்பதற்காக இறைவன் படைக்கும் போது இந்த உயிர்கள் இந்த படைத்தலில் வந்த தனு கரண புவன போகங்கள் என்ற நான்கு விடயங்களை இறைவன் படைக்கின்றார். உடலில் இருக்கும் கருவிகள், உலகத்தில் இருக்கும் அனுபவப் பொருட்கள். ஆகவே கடவுள் ஆன்மா உயிரை படைத்து விட்டார் என்றால் அது இந்த போகத்தை அனுபவிப்பதற்கு தன்னுடைய மாயையிலிருந்து படைத்த பொருட்களை அவர் காக்க வேண்டும். காத்து அந்த பொருட்களை அழியாது பாதுகாத்தால்தான் அந்த உயிர்கள் எல்லாம் அந்த பொருட்களை போகித்து தங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதால் காத்தல் தொழிலை செய்கின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அடுத்ததாக மறைத்தல். இந்த மறைத்தல் தொழில் என்னத்திற்காக நடைபெறுகின்றது என்று சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது என்றால், இந்த மறைத்தல் தொழிலை இறைவன் மறைந்து கொண்டுதான் இந்த உடலில் எடுத்த ஆன்மாக்கள் இந்த உடலில் வாழும்போது தங்களுடைய வினையை ஆற்றுவதற்கு தன்னை மறைத்து வைத்து கொண்டு இந்த உலகியல் போவத்தில் அந்த உயிர்கள் தங்களுடைய வினைக்கேற்ற விருப்புக்கேற்ற விடயங்களை செய்து முடிப்பதற்காக அவர் மறைத்திருக்கின்றார் தன்னை. அதுதான் மறைத்தல் தொழில். இறுதியாக அருளல். ஏன் இறைவன் அந்த தொழிலை செய்கின்றார் என்ற அருளல், இந்த ஆணவ மலத்தில் கட்டுப்பட்ட ஆன்மா இந்த புறப்புச் சுழற்சியில் உடல்கள் மூலமாக வந்து இந்த பிறப்பை முடிக்கும்போது, அதாவது இறுதி பிறப்பை முடிக்கும்போது, அதை எந்த உடலிலோ அந்த வினைகளுக்கேற்ற மாதிரி அந்த மலக்கழிவு ஆணவ மலத்திலிருந்து அந்த ஆன்மா விடுவிக்கும் போது இறைவன் தன்னை வெளிப்படுத்தி அந்த ஆன்மாவை தன்னுடைய திருவடிக்கு பதி இன்பம் கொடுத்து எடுக்கின்றார். அதுதான் அருளல். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி, அடிப்படை கேள்வி, இன்னும் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்து கொண்டு போகப்போகும் விடயங்கள் தான். இருப்பினும் அந்த கேள்வியை முதலே எழுப்பிவிட்டதால் அதற்குரிய விளக்கத்தை இந்த சத்சங்கத்தில் கொடுக்கின்றேன். அடுத்த கேள்வியை வந்தது, அதுகம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து தான் வினையை பற்றி. வினை என்று சொல்லாமல் அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், துன்ப நீக்கத்திற்கு நீங்கள் பல சத்சங்கங்களில் உலகியல் முறையில் பாபாஜியின் தெய்வீக குரலில் கொடுக்கப்பட்ட பல விளக்கங்களில் இறுதியாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் எல்லாம் பல விஷயங்கள் கூறியிருக்கின்றீர்கள். துன்ப நீக்கம் எவ்வாறு நாங்கள் அடையலாம் என்பது பல வழிகளில் கூறப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த துன்பங்களிலிருந்து நாங்கள் ஏன் இந்த துன்பத்திற்குள் ஆளானோம் என்பதுதான் அவருடைய கேள்வி. அவர் துன்பத்திற்கு ஆளான எந்த ஆன்மாக்களும் துன்பத்துக்கு ஆளாவது அவர்களுடைய வினையிலிருந்தே தவிர வேறொன்றிலும் இல்லை. அது துன்பம் மாத்திரமல்ல, இன்ப துன்பங்களுக்கு ஆளாவது. இந்த இன்ப துன்பங்கள் இரண்டும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தின்படி உங்களுடைய வினை பயனாக இறைவன் உங்களுக்கு உடலை தனு கரண பூவன போகங்களை கொடுக்கும் போது அதன் மூலமாக உடலை கொடுத்து அந்த உடலுக்கு ஏற்ற அந்த ஆன்மாவை அதற்குள் புகுத்தி இந்த உலகத்தில் இருப்பவற்றை போகித்து அந்த வினைகளை நீங்கள் பிராப்த வினையாக கொண்டந்த மூவினைகளில் பிராப்த வினையை சஞ்சித வினை என்பது முழு வினையும் உங்களுடைய ஆன்மாக்குரிய வினை எல்லா பிறப்புகளுக்கும், பிராப்த வினை என்பது அந்த உடலுக்குரிய வினை, ஆகாமிய வினை என்பது அந்த உடலில் இருக்கும் போது சேர்த்த வினை. இதை நாங்கள் வினைக்கோள்களை படித்திருக்கின்றோம். அதன்படி அந்த பிராப்த வினையை அனுபவித்து முடிப்பதற்காகத்தான் இந்த உடல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதுதான் அந்த துன்பத்துக்குரிய காரணம். ஆனால் இதை நாங்கள் மேலும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், சிறிது சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், பின்னோக்கி எங்களுடைய உடலை இறைவன்தான் அந்த உடலுக்குள் எங்களுடைய ஆன்மாவை பூத்துகின்றார். ஆனால் அந்த உடலுக்கு காரணமாக இருப்பவர்கள் தாய் தந்தையர். அதன் மூலமாக நாங்கள் இந்த உடலை எடுக்கின்றோம். அத்துடன் மற்றவர்கள் இணைக்கப்படுகின்றார்கள். அவர்களை நாங்கள் சுற்றத்தார் என்று சொல்லுவோம். அது மற்றைய எங்களுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், மற்றைய மக்கள். ஆகவே நாங்கள் என்னத்தை யோசித்து பார்க்க வேண்டும்? இந்த துன்பத்திலிருந்து முழுமையாக வெளிப்படுவதற்குத்தான் இந்த அன்பருடைய கேள்வி அமைந்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். துன்பத்திலிருந்து முழுமையாக வெளிப்பட வேண்டுமென்றால் நாங்கள் எங்கிருந்து வந்தோம், யார் எங்களை இங்கு இதற்குள் கொண்டு வந்தார்கள், இந்த உடலுக்குள் இந்த உடல் யாரால் தரப்பட்டது, நாங்கள் என்னத்துக்கு இந்த மாயையில் சிக்கி இருக்கின்றோம் என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது, இந்த உடல் தரப்பட்டது தாய் தந்தையார், அதே போல் சுற்றத்தார்களும் அமைகின்றார்கள் இந்த உடலில் இருக்கும் போது. ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் சிந்தித்து பார்க்க தவறுகின்றோம். இந்த உடலை விட்டு நாங்கள் நீங்கும் போது எங்களை தூக்கி கொண்டே மயானத்தில் வைத்து எரித்துவிட்டு அவர்கள் வந்து விடுவார்கள். அதன் பின் என்ன நடக்கின்றது? அங்குதான் கேள்வி. அதை சிந்தித்து பார்த்தால் என்ன விளக்கம் கிடைக்கின்றதென்றால், இப்படி நாங்கள் பல உடல்களை எங்களுடைய ஆன்மாக்கள் எடுத்து இந்த ஆணவ மல பீடிப்பு முற்றாக அகன்றால்தான் நாங்கள் இறைவனின் பதி இன்பத்தை, பதிமுத்தியை, திருவடியை அடையலாம் என்பது சைவ சித்தாந்தம் திட்டமாக கூறுகின்றது. ஆகவே நாங்கள் எத்தனை பிறப்புகளை எடுக்கப் போகின்றோமோ அத்தனை பிறப்புகளிலும் எங்களுக்கு தாய் தந்தையர் சுற்றத்தார் இருக்கத்தான் போகின்றார்கள். அத்தனைய பிறப்புகளிலும் எங்களுக்கு இறப்பு இருக்கத்தான் போகின்றது. அதற்கு முதல் அன்பர் கேட்ட கேள்வி சான்று. ஏன் இந்த ஐந்தொழில்களும் நடக்கின்றன? ஆகவே நாங்கள் எங்களை பற்றி சிறிது சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், இந்த உடல் நிலையற்றது, இந்த தாய் தந்தையர் நிலையற்றவர்கள், இந்த சுற்றத்தார்கள் நிலையற்றவர்கள், இந்த உலகம் உலகியல் பொருட்கள் நிலையற்றவை. இதை சிறிது சிறிதாக நாங்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து உணர்ந்தால் துன்ப நீக்கம் சீக்கிரம் நிகழும். அதற்குரிய காரணம் என்னவென்றால், திரும்ப 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 இந்த புறவி சூழலில்தான் நாங்கள் செல்லப் போகின்றோம் என்ற உண்மையை, மீதியாக இருக்கும் பொய்களை நாங்கள் கண்டுபிடித்து விட வேண்டும். அந்த பொய்களிலிருந்து விடுபட்டு உண்மையை நோக்கி செல்ல வேண்டும். ஆகவே எங்களுடைய தாய் தந்தையர் சுற்றத்தார் உலகம் உலகில் இருக்க பொருட்கள் எல்லாம் இந்த பிறப்பில் அழிந்து போபவை இந்த ஆன்மாவுக்கு இந்த பிறப்பில். ஆனால் உலகம் உலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் நீண்ட காலத்திற்கே இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆன்மாக்கள் பல பிறப்புகளை கடந்து வர வேண்டும். ஆகவே இந்த ஆன்மாவை பொறுத்தவரையில் இந்த உடலில் இருக்கும் போது எல்லாம் அழியக்கூடியது. அடுத்த கேள்வி வருகின்றது, ஆகவே எது அழியாதது? அதற்குத்தான் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் இந்த கிரியா யோகத்தை தந்து, இது ஐந்து உடல்களுக்குரிய கிரியா யோகம், இந்த உடல்கள் பயிற்சிகளை நீங்கள் செய்யும் போது தேக உடல் பயிற்சி ஒன்றுதான் இந்த பிறப்பில் உங்களுடைய இறப்புக்கு நீங்கள் போகும்போது முடிந்து விடுகின்றது. மற்றைய நான்கு உடலுக்குரிய சூட்சும உடல்களுக்குரிய பயிற்சிகளாகிய சுவாச உடம்பு, மன உடம்பு, அறை உடம்பு, ஆத்ம உடம்பு அழியாதவை. அவை அடுத்த பிறப்பிற்கு உங்களுடைய ஆன்மாவுடன் செல்லக்கூடியவை. ஆகவேதான் சத்குரு கிரியா பாபாஜி இப்படியான ஒரு அற்புதமான யோகத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். சாதகர்களே, இந்த வாழ்க்கையில் நீங்கள் உலகியலில் வாழ்ந்தாலும் இந்த யோகத்தை பின்பற்றுங்கள். உங்களால் முடிந்தளவு மற்றைய நான்கு சூட்சும தேகத்துக்குரிய பயிற்சிகளை செய்யுங்கள். அவை உங்களுடைய ஆன்மாவுடன் அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு எடுத்து செல்லப்படும் என்ற உண்மையை சாதகர்களுக்கு பாபாஜி கூறியிருக்கின்றார். இதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவத்திலும் கூறப்படுகின்றது. ஆனால் பாபாஜி செயல்முறையை காட்டியிருக்கின்றார் எங்களுடைய சாதகர்களுக்கு. ஆகவே அதுதான் உண்மை. தாய் தந்தையர் சுற்றத்தார் உண்மை இல்லை. ஆக பெரம்பொருளாகிய இறைவன் தாய் தந்தையாக எங்களுக்கு இருப்பதுதான் எங்களுக்கு உண்மையானது என்று சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக கூறுகின்றது, எடுத்துரைக்கின்றது. ஆகவே இறைவன் பரம்பொருள்தான் உண்மையானது, மற்றதெல்லாம் பொய்யானது என்று அறிந்தால் கூட அதை நாடித்தான் நாங்கள் நிற்க வேண்டுமே தவிர, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதை நோக்கித்தான் போக வேண்டுமே தவிர, உலகியலில் இருந்து சுருள்வோமாக இருந்தால் புறப்புறப்பென்ற சுழற்சிக்குள் சுழன்று கொண்டே இருப்போம் முடிவு வரும் வரை. அதற்காகத்தான் இந்த பிறப்பில் எங்களுக்கு சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் இந்த யோகத்தை எங்களுடைய சாதகர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அவர்களுடைய பூர்வ ஜன்ம பயன்படி. ஆகவே நாங்கள் கிரியா சாதகர்கள் எல்லோரும் இதில் ஒருபடி மேலாக எங்களுடைய சாதனையை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக பாபாஜியின் அருளினால் இருக்கின்றோம். அதுதான் எங்களுடன் சேர்ந்து வரப்போகும் ஒரு விடயம் என்றும், இந்த அடிப்படை தத்துவ யோக தத்துவத்தை நாங்கள் படித்திருக்கின்றோம் பல தடவைகள், அதனால் தான் இந்த யோகத்தையும் செய்கின்றோம். ஆகவே இங்கு ரெண்டு உண்மைகள் இருக்கின்றது. யோகத்தில் செயல்முறையில் அது விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சூட்சும உடலுக்குரிய பயிற்சிகள் முழுக்க அது சுவாச பயிற்சியாக இருக்கலாம், தியான பயிற்சியாக இருக்கலாம், மந்திர பயிற்சியாக இருக்கலாம், பக்தி ஆன்ம பயிற்சியாக இருக்கலாம், எல்லாம் ஆன்மாவுடன் சேர்ந்து சூட்சும நிலையில் அடுத்தடுத்த பிறப்பிற்கு செல்லக்கூடியவை. ஆக தேகத்துக்கு செய்யும் தேக பயிற்சி ஒன்றுதான் இந்த பிறப்பில் மாத்திரம் அந்த உடலை பாதுகாப்பதற்கு உதவக்கூடியது என்பது கிரியா யோகத்தின் தத்துவம். அதற்கு மேலாக சைவ சித்தாந்த பரம்பொருளின் உண்மைப்படி, உங்களுக்கு இந்த உலகத்தில் தரப்பட்ட உடல்கள், உடலுக்குரிய தாய் தந்தையர் சுற்றத்தார் எல்லோரும் இந்த உடலில் நீங்கள் இருக்கும் போதுதான் உங்களுடன் இருப்பார்களே தவிர, அதற்கு பிறகு அவர்களால் உங்களுடன் வர முடியாது. எது வரக்கூடியதென்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றதென்றால், பரம்பொருளின் அருள் மாத்திரம். பரம்பொருள் மாத்திரம் தான் உங்களுடன் எல்லா பிறப்பிலும் உங்களுடைய ஆன்மாக்களிலிருந்து பயணிக்கப் போகின்றார். ஆகவே அவரை ஒவ்வொரு பிறப்பிலும் நீங்கள் பற்றுங்கள், பற்றி கொள்ளுங்கள் என்றுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே அந்த அன்பருடைய கேள்விக்குரிய விளக்கம் துன்ப நீக்கம் என்று அவர் பார்க்கும்போது பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நிச்சயமான துன்ப நீக்கம் என்பதற்குரிய இறுதி பகுதி மறுமொழி என்னவென்றால் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் தாய் தந்தையாக. அதுதான் உண்மையான துன்ப நீக்கம். அதற்குத்தான் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் செயல்முறையில் தன்னுடைய பயிற்சியை அமைத்து அந்த இறைவனிடத்தில் பதி இன்பத்திற்காக எங்களை காத்து நிற்பதற்காக அந்த இடத்திற்கு அழைத்து செல்கின்றார் தன்னுடைய சாதகர்களை. அடுத்தது இறுதி கேள்வி அதே சாதகரிடம் இருந்து இரண்டாவது கேள்வியாக வந்ததும் இவ்வளவு நேரம் பேசினதில் பலவற்றை சொல்லிவிட்டேன். இருப்பினும் அவருடைய கேள்வி என்னவென்றால் மாயை கெட்டதா நல்லதா? அருமையான கேள்வி. ஏனென்றால் இந்த மாயைக்கில் அகப்படாமல் நாங்கள் வாழ வேண்டும், மாயைக்கில் அகப்பட்டு விட்டோம் என்றால் எங்களுடைய நிலையை தவறிவிட்டு விடுவோம் என்றெல்லாம் அறிவளவில் படிக்கின்றோம். அதை படித்துவிட்டு அறிவளவில் வைத்து உலகியலில் வைத்து இந்த மாயை நல்லதா கெட்டதா என்று அந்த கேள்வியை எழுப்பினால் அதற்குரிய பதில் கெட்டது. ஏனென்றால் மாயை தான் உங்களை அல்லாட பண்ணுகின்றது. ஆனால் உண்மை என்ன? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து என்ன சொல்கின்றது? இந்த மாயை என்பது கெட்டதல்ல, உலகியல் பார்வையில் அது கெட்டதாக இருக்கின்றது. ஏனென்றால் அதுதான் உங்களை இந்த பந்தத்திற்குள் இழுத்து வைத்திருக்கின்றது, இழுக்கின்றது, ஆசையை கொடுக்கின்றது. ஆனால் இந்த மாயையை இறைவன் ஏன் படைத்தார்? ஐந்தொழில்களில் ஏன் இந்த மாயையை படைத்தார்? தனு கரண புவன போகங்களே என்று பார்த்தால் இந்த ஆன்மா ஆணவத்துடன் கட்டுண்டு இருளில் இருக்கும் ஆன்மாவை அந்த இருளிலிருந்து வெளியால் கொண்டு வருவதற்கு, அந்த ஆன்மாவை இயங்கச் செய்வதற்கு, அந்த ஆன்மாவுக்கு அறிவு விளக்கத்தை கொடுப்பதற்கு இந்த மாயா உலகம் முக்கியம். அந்த ஆன்மா செயல்படுவதற்கு இந்த மாயா உலகம் முக்கியம். ஆகவே அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த மாயா உலகம் இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்கு அந்த வகையில் இந்த மாயையை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த மாயை என்பது மிகவும் உங்களுக்கு தேவையான உதவி பொருள். ஆனால் நாங்கள் எங்கு புலைவிடுகின்றோம்? இந்த மாயையில் இருக்கும் உதவி பொருட்கள் எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது, எங்களை ஆணவ மலத்திலிருந்து விடுபட பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை அறியாது. அவையெல்லாம் எங்களுடையது, இந்த வீடு எங்களுடையது, இந்த காணி எங்களுடையது, எங்களுடைய தாய் தந்தை என்னுடையவர், என்னுடைய மனைவி என்னுடையவர், என்னுடைய பிள்ளைகள் என்னுடையவர், எல்லாம் நான் எனது என்ற ஆணவ பிடியில் சிக்குண்டு, ஏனென்றால் ஆணவ மலத்தில் தானே இருக்கின்றோம். இந்த மாயை உதவிக்கு இறைவனால் தரப்பட்டது, அதிலிருந்து விடுபடுவதற்கென்ற நிலையை முழுவதுமாக சிந்திக்காது. அந்த மாயைக்கு நாங்களே அகப்பட்டு கொள்கின்றோம். அந்த முறையில் பார்த்தால் அது தீயதென்று உலகியல் முறையில் அதை முத்திரை குத்துகின்றோம். ஆனால் உண்மையில் மாயை என்பது எங்களுடைய நண்பன். எங்களை ஆணவ மலப்பிடியில் இருந்து விடுவிப்பதற்காக பரம்பொருளினால் படைக்கப்பட்டது. அதை நாங்கள் பரம்பொருளால் படைக்கப்பட்டதென்ற உணர்வில் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வோமாக இருந்தால் எல்லாத்திலிருந்தும் சிறிது சிறிதாக விடுபட்டு இறுதியாக இறைவன் திருவடியை பதி இன்பத்தை காணலாம் என்பது இந்த அன்பருக்குரிய பதில். ஆகவே இறுதியான பதில் இந்த மாயை நல்லதா கெட்டதா என்று பார்த்தால் மாயை உலகியலில் பார்க்கும்போது கெட்டது, ஆன்மீக ரீதியில் சைவ சித்தாந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிகவும் ஆன்மாவுக்கு மிகவும் முக்கியமானது இந்த மாயா உலகம், மாயையிலிருந்து புறப்பட்டவைகள் என்று அந்த அன்பருக்கு பதில் கூறுகின்றேன் அந்த கேள்விக்கு. ஆகவே இந்த நான்கு அற்புதமான கேள்விகளும் வந்திருந்தது. அதை இன்று சத்சங்கத்தில் பார்த்திருக்கின்றோம். பாபாஜியின் அருளினால் அதற்குரிய விடையை பார்த்திருக்கின்றோம். ஆகவே அதற்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லி, பெரம்பொருளுக்கு நன்றி சொல்லி, கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம் சிவாய நமஹ. இப்போது இணைப்பில் இறைவனையா இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் நாங்கள் சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
தற்பொழுது நாங்கள் வீட்டிலிருந்து சத்தங்கத்தை கேட்க முடியாத நிலைமையில் வெளியிலிருந்து இடைக்கிடைதான் கேட்கக்கூடியதாக இருந்தது. அதில் நான்காவது கேள்விக்கு கொஞ்சம் அதை பற்றியது உண்மையாக விளக்கத்தை ஓரளவுக்கு கேட்டோம். முதல் மூன்று